ॐ नमो भगवते श्रीरमणाय।
கருணையால் என்னை ஆண்டவன். எழுதியவர் சரோஜா கிருஷ்ணன். பகவான் விருப்பாக்ஷ குகையில் இருந்த காலத்தில் எங்கள் தாத்தா நாராயண் ஐயர் திருவண்ணாமலையில் அரசாங்க டாக்டராக சில வருஷங்கள் பணியாற்றி வந்தார். பகவானிடம் ஆழ்ந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்த அவர் இங்கிருந்த காலத்தில் ஒரு நாள் கூட விடாமல் பகவானை தரிசித்து வருவது வழக்கமாம். அதிகாலையில் ஸ்நானம் செய்து மடியாக பட்டுடுத்தி பட்டை பட்டையாக விபூதி பூசிக்கொண்டு வெறும் காலுடன் கையில் ஒரு செம்பு நிறைய காய்ச்சி பக்குவம் செய்த பாலுடன் நாமஸ்மரணம் செய்து கொண்டே மலையேறி விருப்பாக்ஷ குகையில் பகவானை தரிசனம் செய்து திரும்புவாராம். அதற்கு அப்புறம்தான் மற்ற எல்லா வேலைகளும். ஒரு சமயம் ஊரில் பயங்கர பிளேக் கொள்ளை நோய் பரவி அழிக்க ஆரம்பித்து ஜனங்களை எல்லாம் ஊரை விட்டு வெளியேற்றி வேறு இடங்களுக்கு போக கட்டாயப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் பகவான் பச்சையம்மன் கோயிலில் பத்திரமாக இருக்கும் என்று தீர்மானித்த டாக்டர் நாராயண் ஐயர் பகவான் யாருடைய இடையூறும் இல்லாமல் பச்சையம்மன் கோயிலிலேயே சௌகரியமாக இருக்க ஏற்பாடு செய்து பார்த்து கொண்டார். தாயார் சமாதி அருகிலேயே பகவானும் வந்து சேர்ந்த பின் ஒரு சமயம் ஆசிரமத்தை நடத்த திணறும்படி பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதாம். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று யோசிக்க வேண்டிய நிலை உண்டானதால் ஆசிரமவாசிகள் அதாவது நிர்வாகிகள் ஆலோசித்து அப்போது புதுக்கோட்டையில் டாக்டராக இருந்த நாராயண ஐயரிடம் போக திட்டமிட்டார்கள். தண்டபாணி சுவாமியும் ராமசுவாமி பிள்ளையும் புதுக்கோட்டை போய் டாக்டரிடம் நிலைமையை விளக்கினார்கள். விஷயத்தை கேட்ட உடனேயே தன்னிடம் கைவசம் இருந்த பணத்தை அதாவது சுமார் ₹3000 திரட்டி கொடுத்து செட்டி நாட்டு பணக்காரர்களுக்கும் அரண்மனை உத்தியோகஸ்தர்கள் எல்லோருக்கும் சீட்டு எழுதி கொடுத்து அனுப்பினாராம். அந்த காலத்தில் அங்கு எல்லோருக்கும் அதாவது வெள்ளைக்கார ரெசிடென்ட் உட்பட அவரிடம் அலாதி மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அவர் வந்து பார்த்தாலே வியாதி குணமாய்விடும் என்று நம்பினார்கள். தர்மாத்மா ஜனக்கரை போல் கர்மயோகி என்று பெயர் பெற்றிருந்தார். அதனால் அவருடைய சீட்டை பார்த்ததும் பணம் குவிந்து விட்டதாம். நிலைமை சீரானதுடன் அநேக ஆசிரம சீரமைப்பு வேலைகளும் நடந்தேறின. ஆசிரம பக்கம் ஓடிக்கொண்டிருந்த ஓடையை திருப்பிவிட்டு வடக்கில் இருக்கும் கற்சுவரை கட்டியதுடன் ஆசிரம கட்டடத்துக்கும் பலமான அஸ்திவாரம் அமைத்தார்களாம். இந்த விவரமெல்லாம் ராமசாமி பிள்ளை பிற்காலத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் கணேசனை உட்கார வைத்து விவரித்தாராம். கணேசன் என்னிடம் சொல்லியிருக்கிறார், நானும் குடும்ப பேச்சில் லேசாக கேள்விப்பட்டிருக்கிறேன், திருவண்ணாமலையில் தாத்தா இருந்த காலத்தில் பகவான் கையில் அன்னமிடும் பாக்கியம் அவர் மனைவி செல்லம்மாவுக்கு கிடைத்ததுண்டாம். சாப்பாட்டை தயாராக வைத்து கொண்டு காத்திருக்க வேண்டும். வாசலில் பிச்சைக்காக பகவான் கையை தட்டும் சப்தம் கேட்டவுடன் சற்றும் தாமதியாமல் கொண்டு போய் கையில் இட வேண்டும். இல்லாவிட்டால் பகவான் நிற்காது போய்கொண்டே இருக்குமாம். அவர்கள் செய்த புண்ணியம்தான் அவர்கள் குழந்தைகளும் மூன்றாவது தலைமுறையாக நாங்களும் பகவானை அடையும் பாக்கியம் கிடைத்தது. நான்காவது ஐந்தாவது தலைமுறைகளாக எங்கள் பேரன் பேத்திகளும் தொடர்கிறார்கள். பகவான் மலையடிவாரத்தில் வந்து சேர்ந்த புதிதில் தாத்தா நாராயண் ஐயர் மூத்த மகன் கௌரியையும் அதாவது என் அம்மாவையும் 4 வயது ராமையாவையும் கைக்குழந்தையான என்னையும் கூட்டிக் கொண்டு பகவான் தரிசனத்துக்காக ஒரு தூக்கு பாத்திரம் நிறைய ஜிலேபி முதலியவை எடுத்துக்கொண்டு வந்தாராம். எனக்கு தெரியாவிட்டால் என்ன, பகவான் என்னை பார்த்ததே விசேஷம் அல்லவா? அப்போதெல்லாம் ரொம்ப காலம் வரை எனக்கு கூட தெரிந்து பகவானிடம் சின்ன குழந்தைகளை கையில் கொடுப்பார்கள். பகவானும் மடியில் கொஞ்ச நேரம் ச் என்று விளையாட்டு காட்டிவிட்டு திருப்பி கொடுப்பதுண்டு. அந்த மாதிரி என்னையும் தாத்தா பகவான் கையில் கொடுத்திருக்கலாம் என்று நானே நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறேன். குழந்தைகளை கண்டாலே பகவான் முகத்தில் ஒரு தனி பிரகாசமும் மலர்ந்த சிரிப்பும் தோன்றும். சற்று நின்று கைத்தடியால் லேசாக தட்டியோ கையால் தட்டி கொடுத்தோ ஒன்றிரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு போவது வழக்கம். அதற்காகவே பகவான் வரும் வழியில் குழந்தைகளை வைத்து கொண்டு நிற்பார்கள். அப்போதெல்லாம் பிற்பகலில் யாராவது ஏதாவது பக்ஷணமோ பழமோ கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பித்தால் அது அப்போதைக்கப்போதே எல்லோருக்கும் விநியோகிக்கப்படும். எங்களுக்கெல்லாம் அது மிக உற்சாகமான விஷயம். வெளிநாட்டவர் விதவிதமான ஆடைகளில் வருவதையும் நம்மவர்களே அநேக வித அலங்காரங்கள் செய்து கொண்டு வருவதையும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்ப்போம். நடுநடுவே பகவான் யாரை பார்க்கிறது, என்ன செய்கிறது, சொல்கிறது என்றெல்லாம் கவனித்து கொண்டிருப்பேனே ஒழிய பகவானின் பெருமையோ அதன் உபதேசமோ ஒன்றும் மனதில் பதியவில்லை. அந்த சமயம் ராஜகோபால சித்தப்பா ஆசிரமத்தில் நடக்கும் விசேஷங்களை உடனுக்குடன் வீட்டில் வந்து எங்களுக்கு சொல்வார். அதில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு நாள் காலை சித்தப்பா வேகமாக வீட்டிற்கு ஓடி வந்து இரண்டனா எடுத்துக்கொண்டு வந்த வேகத்திலேயே ஆசிரமத்துக்கு திரும்பினார். சாயங்காலம் வந்துதான் விவரம் சொன்னார். பகவான் அன்று காலை வழக்கம் போல் மலைக்கு போய்விட்டு வரும்போது திடீரென ஒரு புறா பகவான் காலடியில் விழுந்தது. பகவான் அதை கையில் எடுத்து வைத்து கொண்டு ஆதரவுடன் மெதுவாக தடவி கொடுத்து கொண்டே புறா எங்கிருந்து வந்து விழுந்தது என்று திரும்பி பார்த்தது. சற்று தூரத்தில் ஒரு வேடுவ பையன் தயங்கி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பசிக்கு இது ஆகாரம். இரண்டனா இருந்தால் அவன் பசி தீர்ந்துவிடும் என்று புறாவை அன்புடன் தடவிக்கொண்டே பகவான் சொல்லித்தான். பக்கத்தில் ராஜகோபால் ஐயரும் பணியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஓடிப்போய் ஆசிரமத்தில் கேட்டு வாங்கி வந்திருப்பார்கள். தன்னுடைய ஆசிரமம் என்ற எண்ணம் பகவானுக்கு இருந்தால்தானே. சித்தப்பா ஆபீஸுக்கு ஓடி வந்து ஒன்றுமே சொல்லாமல் தனக்கென்று கடனாக கேட்டு இரண்டனா வாங்கி கொண்டு போய் வேடுவ பையனிடம் கொடுத்தனுப்பிவிட்டு வீட்டிலிருந்து இரண்டனா எடுத்து போய் ஆபீஸில் கொடுத்து விட்டார். பகவான் சொன்னதை தானே செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. பகவான் கையில் புறா மயங்கியே கிடந்தது. நல்ல அடிபட்டிருந்தது போலும். ஹாலுக்கு வந்த பின்னும் அது எழவில்லை. பச்சை திராட்சி இதன் தலையில் பிழிந்து விட்டால் சரியாகிவிடுமே என்று பகவான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியூரிலிருந்து பக்தர் ஒருவர் சில கொத்துக்கள் பச்சை திராட்சை பழத்துடன் உள்ளே நுழைந்தார். அடடே, சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திராட்சை வந்துவிட்டதே என்று ஆச்சரியப்படுவது போல் சொல்லிவிட்டு பகவான் புறாவின் தலையில் திராட்சையை பிழிந்தது. சற்று நேரத்தில் புறா அசைந்து தலையை தூக்கி பார்த்து கொஞ்சம் தத்தி நடந்து பகவானுக்கு கொஞ்சம் பறந்து காண்பித்து விட்டு பறந்து வெளியே போய்விட்டது. இந்த புறா வைத்தியமெல்லாம் எந்த பிராணி வைத்தியனிடம் எப்போது இந்த இடத்தில் பகவான் கற்றுக்கொண்டது? சேலத்தில் ஒரு நாள் ஒரு கூடை நிறைய பெரிய விளாம்பழங்களை சித்தப்பா ராஜகோபால் ஐயர் வாங்கி கொண்டு வந்தார். உடனே கிளம்பி அதை பகவானிடம் கொடுக்க திருவண்ணாமலை போய்விட்டார். அவர் ஹாலில் பழங்களுடன் நுழைந்ததும் பகவான், அடடே, இப்போதுதானே விளாம்பழம் தேவை, எங்கு கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தோம், இதோ சேலத்திலிருந்து வந்துவிட்டதே என்றாராம். என்ன அவசியத்திற்காக விளாம்பழங்கள் தேவைப்பட்டன என்பது ஞாபகமில்லை. ஏதாவது சிகிச்சை விஷயமாக இருக்கலாம். இப்படித்தான் ஒரு சமயம் ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென்று ஒரு பாட்டில் இங்க் வாங்கி கொண்டு சேலத்திலிருந்து பஸ் ஏறி திருவண்ணாமலை வந்தார். ஆசிரமம் வந்த பின்னரே பகவான் அப்போதுதான் இங்க் கேட்டதும் ஆசிரமத்தில் தீர்ந்து விட்டிருந்ததும் தெரிந்தது. சித்தப்பாவிடம் ஏன் இங்க் வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டதற்கு ஏதோ தோன்றிற்று வாங்கி வந்தேன் என்றார். இது மாதிரி பகவான் ஏதாவது சொல்லும் சமயமே யாராவது அதையே எதேச்சையாக கொண்டு வருவதும் அடிக்கடி நடக்கும். ஒவ்வொரு தரமும் பகவான் ஆச்சரியப்படுவதும் தவறாது. சர்வஜ்ஞ நினைத்தால் நடவாதது உண்டா? ஆனால் அப்படி யாரும் நினைத்துவிடக் கூடாதே. இயற்கையாக எதேச்சையாக நடந்தது போல் இருக்கணுமாம். எதிர்பாராமல் சில சமயம் வேஷம் களைவதுண்டு. ஒரு நாள் வேயுறு தோழி பங்கன் என்ற பாட்டை பற்றிய பேச்சு வந்தது. பாண்டியன் சபைக்கு போவது ஆபத்து, சமணர்கள் கொடியவர்கள் என்று அப்பர் சம்பந்தரை தடுத்தபோது அவர் பாடிய பதிகம் இது. இதில் கடைசியில் ஆன சொன்மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று வருகிறது. இதை சொல்லி பகவான் தலை உயர்த்தி நெஞ்சு நிமிர்ந்து வலது கையால் மார்பில் தட்டி காண்பித்தது. அந்த கம்பீரத்தை சொல்வது எளிதல்ல. பகவானேதான் ஆதிசங்கரர், திராவிட சிசு சம்பந்தர் என்ற கருத்து அநேகருக்கு உண்டு. அதைத்தான் ஆணை நமதே என்று மார்பில் தட்டி காண்பித்ததோ? இதை போலவே கல்யாண பாட்டு என்று நாங்கள் சொல்லும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே என்ற திருப்புகழின் கடைசியில் நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே என்று வரும் இடத்திலும் மார்த்தட்டி காண்பித்ததாம். பகவானை முருகனாக பார்த்தவர்களுக்கு இது ஒரு சான்று போலும். அரியாதி இதர ஜீவரது அகவாரிஜ குகையில் அறிவராய் ரமி பரமாத்துமன் ஆகிய பகவானுக்கு எல்லாம் ஒன்றே. அருணாச்சல ரமணன் சர்வமும் தானே. ஆசிரமத்தில் அநேக சமயங்களில் மனநோயாளிகளை கூட்டி வருவதுண்டு. பகவான் சந்நிதியில் குணமாகலாம் என்று நம்பி உறவினர் கூட்டி வருவார்கள். அநேகமாக நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் மனநிலை தடுமாறியவர்கள்தானே. ஆனால் நம்மிடமெல்லாம் அபார கருணை காட்டும் பகவான் பைத்தியங்களிடம் மட்டும் கடுமையாகவே இருக்கும். இது எல்லோருக்கும் தெரியும். காரணம் யாருக்கும் தெரியாது. அவரவர் கற்பனைப்படி சொல்லிக் கொள்வார்கள். ஒரு சமயம் பகவானுக்கு ஏதோ உறவான சோமு என்ற மனநோயாளியை கூட்டி வந்தார்கள். ஆசிரமத்தில் எல்லோரும் அவன் என்ன செய்தாலும் ஒன்றும் சொல்வதில்லை. பகவானின் உறவினன் என்ற மரியாதையே காரணம். வர வர அவனுடைய அட்டகாசம் ஆசிரமத்துக்கு வெளியிலும் பரவத் தொடங்கியது. அப்போதெல்லாம் ரமண நகரில் ஒன்றிரண்டு வீடுகளே இருந்தன. எனக்கு சுமார் 17 வயது இருக்கலாம். சாரதா அதாவது தங்கை 3 வயது சின்னவள். இந்த சோமு வீட்டில் புகுந்து எங்கள் இரண்டு பேரையும் நமஸ்கரித்து கொண்டே, தேவி நீ லக்ஷ்மி நீ சரஸ்வதி என்றெல்லாம் பிதற்றினான். நாங்கள் ரொம்ப பயந்து விட்டோம். ஒரு நாள் நடுராத்திரி சத்தம் போட்டுக்கொண்டே வந்தான். டைபாய்டு ஜுரத்தில் படுத்து கொண்டிருந்த என் அகத்துக்காரர் சத்தம் கேட்டு திடீரென விழித்து கொண்டு அவன் உள்ளே வந்துவிட போகிறான் என்ற பயத்தில் கதவை சாத்த எழுந்ததில் நெஞ்சுவலி வந்து துடித்து விட்டார். வெயில் காலமானதால் கதவை திறந்து வைத்து வெளியில் சித்தப்பா முதலியவர்கள் படுத்திருந்தார்கள். இந்த விஷயத்தை பகவான் காதில் யாரோ போட்டிருக்கிறார்கள். ரெண்டு சாத்துவதற்கென்ன என்று பகவான் சொன்னதாம். இதனால் தைரியம் அடைந்த சிலர் சோமுவை நன்றாக சாத்திவிட்டார்கள். இதன்பின் அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை. இடம் கொடுத்தால் மனநோய் அதிகமாகி இருக்கலாம். அதனால்தான் பகவான் கடுமை காட்டியது போலும். பகவான் கண்களை எந்த விதமாக வர்ணித்தாலும் சரியாகாது. கவிகளுக்கே எட்டாத விஷயம் அது. ஆனால் பகவானை பார்த்தவர்கள் யாரும் அதை குறிப்பிடாமல் இருந்ததில்லை. எனக்கு சுமார் 14 வயது இருக்கும். அப்போதெல்லாம் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். பகவான் என்ன செய்கிறது, யாரை பார்க்கிறது என்றெல்லாம் சுவாரஸ்யமாக கவனித்து கொண்டிருப்பேன். பகவான் என்னை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். ஒரு நாள் இரண்டாவது கதவருகில் உள்ள ஜன்னலின் பக்கம் உட்கார்ந்து பராக்கு பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது பகவானின் பார்வை என் மேல் திரும்பி நிலைத்தது. நேர்பார்வையாக ஸ்திரமாக அகன்ற விசாலமான கண்களின் திடமான தன்னொளி பார்வை. எனக்கு முதலில் வழக்கம் போல் சந்தோஷமும் பெருமையும் உண்டாயிற்று. என் பார்வை பகவானின் கண்களில் லயித்தது. அந்த கண்கள் அறை முழுதும் வியாபித்து நிறைந்தன. என் உணர்விலும் நிறைந்து எனக்கு வேறு ஒரு நினைவும் இல்லாமல் போயிற்று. எத்தனை நேரம் இப்படி பார்த்து கொண்டிருந்தேன் என்று தெரியவில்லை. இதுதான் பகவானின் நயன தீட்சை என்று இப்போது தெரிகிறது. வாசனைகளை எல்லாம் அழித்து துரிய நிலையில் சேர்க்கும் வலிமை வாய்ந்தது. ஆனால் முட்டாளான எனக்கு அப்போது சந்தோஷம் தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. பகவானின் அருட்பார்வை வீணாகாது. அன்று விதைத்தது என்றாவது பலன் தரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் என்று அதுதான் தெரியவில்லை. அந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் சிறு வயதிலிருந்தே புருஷர்களிடம் பேசவோ பழகவோ அருகில் நிற்கவோ மாட்டோம். நிமிர்ந்து பார்க்க கூடாது. நெருங்கின உறவினர் சகோதரர் தகப்பனார் முதலியோர்களுக்கும் தண்ணீரோ புத்தகமோ எதுவானாலும் தரையிலோ மேஜை மீதோ தான் வைக்க வேண்டும். இச்சிறு ஆராய்ச்சி எதற்கென்றால், இன்று சர்வசாதாரணமான ஒரு சம்பவம் அன்று நினைத்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது என்பதை காட்டவே ஆகும். அப்போது எனக்கு சுமார் 16 வயது. சில மாதங்களாக கடுமையான மனவேதனையில் இருந்தேன். எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கி வைத்தனர். இடைவிடாத குத்தல் பேச்சுகளும் கடுமையான சொல்லம்புகளும் தான். மனம் கசந்து வாழ்க்கையை முடித்து கொள்ள எண்ணி 4-5 நாள் பட்டினி கிடந்தேன். அந்த சமயம் ராஜகோபால் ஐயர் என் அம்மா சித்தி எல்லோரையும் கூட்டிக் கொண்டு என் மாமியார் அனுமதியுடன் என்னையும் அழைத்து கொண்டு திருவண்ணாமலை வந்தார். இங்கும் என் மனவேதனை குறையவில்லை. சில நாட்களில் சேலம் திரும்ப வேண்டியதாயிற்று. பகவான் சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தது. ஒவ்வொருவராக நமஸ்கரித்து விடை பெற்ற பின் நான் இருண்ட மனதுடன் நமஸ்காரம் செய்தேன். தலையை தூக்கியதும் என் கண்ணெதிரே பகவானின் பாத கமலங்கள் இரண்டும் சின்ன ஸ்டூலில் பதிந்திருந்தன. சட்டென்று என்னையும் அறியாமல் அத்திருப்பாதங்களை பிடித்து கொண்டேன். நிச்சயமாக இது என் செயலே அல்ல. ஒரு வினாடியில் பயந்து பதறிப்போய் எழுந்து வெளியில் ஓடி வந்து விட்டேன். பகவான் என்னை பார்த்த மாதிரி உணர்வு இருந்தும் தலை நிமிர்ந்து பார்க்க துணிச்சல் வரவில்லை. அந்த நிமிடம் முதல் எனக்குள் ஒரு பேரானந்தம் அலை போல் பொங்கி பொங்கி எழுந்தது. மனவேதனை இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. ஊர் திரும்பும் வழியில் எல்லோரும் என்னவெல்லாமோ பேசிக்கொண்டும் பகவானை பற்றி பாடிக்கொண்டும் வந்தார்கள். எனக்கு ஒன்றுமே குறைக்கவில்லை. பகவானையே நினைத்து மனதில் பொங்கியிடும் ஆனந்த கடலில் முக்குளியிட்டு அலைத்திருந்தேன். வீட்டில் பழைய நிலைமை தொடர்ந்ததும் என்னை ஒன்றுமே தொடக்கூட இல்லை. இந்த சுகானுபவம் சில காலம் இருந்து படிப்படியாக குறைந்துவிட்டது. அதற்குள் வெளிச்சூழ்நிலையும் மாறிவிட்டது. இன்று நினைத்து பார்க்கும்போது பகவான் எனக்கு ஸ்பரிச தீட்சை அருளியது என்றே தோன்றுகிறது. காரணமின்றி அந்த மாதிரி இரண்டு பாதங்களை சேர்த்து அந்த ஸ்டூலில் பகவான் வைத்து நான் பார்த்ததே இல்லை. பகவானே தந்தால் ஒழிய அந்த பாதங்களை பற்றும் தைரியம் எனக்கு எப்படி ஏற்பட முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக பொங்கும் அத்தெய்வீக இன்ப ஊற்று எப்படி ஏன் உண்டாயிற்று? என் வாழ்நாளில் அதற்கு முன்போ பின்போ ஒரு நாளும் இதுபோல் நான் அனுபவித்ததே இல்லை. இது சாதாரண நிகழ்ச்சி என்றால் பகவானை தொட்டு பணி செய்பவர்களுக்கும் இப்படி உண்டாக வேண்டுமே. தீட்சா பலன், ஞான சித்தி அது என்று தெரியவில்லை. என்றாகிலும் நிச்சயமாக கிடைக்கும். அருள் வலை தப்புவதுண்டா? கருணை கடலான பகவான் இந்த அபலை பெண்ணின் கடும் துயர் தீர்ப்பதற்காகவே தன் பொற்பாதங்களை பிடிக்கும்படி தூண்டியது போலும். இதயம் இதயம் என்கிறார்களே, அது எங்கே பகவான் இருக்கு என்று பகவானிடம் ராஜகோபால் ஐயர் கேட்டாராம். அது உடனே தன் ஆள்காட்டி விரலால் சித்தப்பாவின் நெஞ்சில் வலது பக்கம் குத்தி இங்கேதான் என்றதாம். உடனே மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது என்று தன் கடைசி நாட்களில் பேத்தி ரமணியிடம் சொன்னார். ஒரு வேணிற் காலத்தில் பகவான் பந்தலில் உட்கார்ந்திருந்த போது பக்கத்தில் சில பேர்களே இருந்தார்கள். கொஞ்ச நாட்களாகவே பகவானிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்ததை அதுதான் சமயம் என்று கேட்டுவிட்டேன். அதன் அருகில் போய் நின்று கொண்டு, பெண்கள் எல்லாம் தியானம் செய்யக்கூடாதாமே என்றேன். மெல்லிய குரலில் சாவதானமாய் சாய்ந்து சாந்த சொரூபியாய் உட்கார்ந்திருந்த பகவான் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து உரத்த குரலில் அதட்டின மாதிரி, யார் சொன்னது என்றது கர்ஜனையை போல கேட்டது. நான் வெளவெளத்து போய் ஏதோ முணுமுணுத்து விட்டு திரும்பி வந்து உட்கார்ந்து விட்டேன். தியானம், சமாதி, ஜீவன் முக்தி இதிலெல்லாம் ஆண் பெண் பேதமே கிடையாது என்று பகவான் சொல்வது பிரசித்தம். அழுத்தமாக அன்று யார் சொன்னது என்று பகவான் கேட்டது பெண்களின் ஆத்மீய உரிமை சாசனத்தில் முத்திரை குத்தியது போல் உள்ளது. சக்கரவர்த்தியிடம் போய் காலனா யாசித்த மாதிரி இந்த ஞான சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியிடம் எதெல்லாம் எனக்கு பெரிதாகப்பட்டதோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் முட்டாள்தனத்திற்கு இறங்கியோ என்னவோ நான் கேட்டதெல்லாம் கிடைத்தது. பகவான் காதில் போட்டால் போதும் என்று எனக்கிருந்த திடமான நம்பிக்கை ஒருபோதும் வீண் போனதில்லை. அதனிடம் சொல்லும் போது ஒரு தலையசைப்போ என்றோ சரி சரி என்றோதான் பதில் வரும். எப்போதாவது ஒரு கேள்வியோ விளக்கமோ கேட்கும். ஆனால் இது எப்படி முடியும் என்று நினைத்ததெல்லாம் சுலபமாக முடிந்துவிடும். இரண்டாவது உலகப்போர் உச்சகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இலங்கையிலிருந்து சேலம் வந்துவிட்டோம். என் கணவர் எங்கள் தென்னை எஸ்டேட்டை விற்றுவிட்டுதான் வருவேன் என்று திடமாக இருந்தார். பகவானிடம் கூட ஒரு வேண்டுதல் எழுதி கொடுத்து விட்டுத்தான் இலங்கை போயிருந்தார். அங்கு குண்டுவீச்சு நடந்ததை கேட்டதும் நாங்கள் கதி கலங்கி விட்டோம். பகவானை தவிர யார் கதி? குண்டு விழும் இடமான மட்டக்களப்பிலிருந்து எங்கள் எஸ்டேட்டை யார் வாங்குவார்கள்? ரமணய்யரிடம் சரணடைவதுதான் எனக்கு தெரிந்த ஒரே வழி. கடைசி நிமிடம் யாரோ ஒரு செட்டியார் எஸ்டேட்டை நஷ்டப்படாத விலைக்கு வாங்க இவரும் பத்திரமாக திரும்பி வந்து சேர்ந்தார். அரசாங்க வேலைக்குரிய வயது வரம்பு தாண்டியும் பகவான் அருளால் மத்திய அரசாங்கத்தில் இவருக்கு வேலையும் கிடைத்தது. பகவான் விளையாட்டாக எல்லோரையும் சில சமயம் பிரமிக்க வைத்து பின் விளக்குவதுண்டு. அதன் ஹாசிய உணர்ச்சி ரொம்ப அழகானது. நாங்கள் என் பிரசவத்திற்காக வேலூர் போனதையொட்டி ஒரு சம்பவம் நடந்தது. பகவத் ஆதேசனுசாரம் சித்தப்பா என்னையும் அம்மாவையும் வேலூர் கூட்டி போனார். அங்கு ஒரு அன்பர் வீட்டில் இறங்கினோம். ஆஸ்பத்திரிக்கு அருகிலேயே வேறு ஏதாவது ஜாகை வாடகைக்கு கிடைக்குமா என்று பார்க்க சித்தப்பா போனார். அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காது என்று எல்லோரும் சொல்லவே அவருக்கு கவலையாகிவிட்டது. மறுநாள் ஆசிரமத்துக்கு திரும்ப வேண்டுமே என்று யோசித்து கொண்டிருந்த போது ஒரு வண்டியில் சிலர் சாமான்களை ஏற்றி கொண்டிருப்பதை பார்த்து அந்த வீட்டில் நுழைந்து விசாரித்தார். வீட்டின் ஒரு பாகம் அப்போதுதான் காலியாவதாகவும் வாடகைக்கு தருவதாகவும் சொன்னார்கள். எங்களை அன்றே அங்கு குடிவைத்து விட்டு சித்தப்பா திரும்பினார். எதிர்பாராத விதமாக ஒரு உறவுக்கார பையன் எங்களுக்கு துணையாக வந்து சேர்ந்தான். பகவான் செயலில் குறையொன்றும் இருக்காதல்லவா. சித்தப்பாவை பார்த்ததும் பகவான் வேலூர் விஷயமெல்லாம் கேட்டுவிட்டு, காசி விஸ்வநாதர் கோயில் தெரு ஒன்னாம் நம்பரா? முன்னரை முன்புற ஜன்னல் வழியே பார்த்தால் நேரெதிரே விஸ்வநாதர் கோயில் கர்ப்பகிரகம் வரை தெரியுமே. திண்ணை உயரமாக இருக்கும், ஆனால் சாக்கடை நாற்றம் வருமே என்றுதாம். வேலூருக்கு போயே இராத பகவானுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நேரில் பார்த்தது போல் வர்ணிக்கிறதே என்று எல்லோரும் பிரமித்தார்களாம். மறந்து போய் சித்திகளை வெளியிட்டு விட்டதோ என்றெல்லாம் எண்ணம். பகவான் புன்னகையுடன், நாயனா அந்த வீட்டில் கூடியிருந்தார். மகாதேவன், அதாவது அவர் மகன், அங்கேதான் பிறந்தான். அவர் எல்லாவற்றையும் விவரமாக வர்ணித்து எழுதுவார் என்று சொன்னதும் எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட்டதாம். சித்திகளை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லும் பகவானா சித்தி காண்பிக்கும்? சந்நிதியில் நடக்கும் அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் ஏதாவது நியாயமான காரணத்தை காண்பித்து சாதாரண சம்பவமாக்கிவிடும். ஒரு முறை ஏதோ ஒரு விசேஷம், ஜெயந்தியாக இருக்கலாம், நல்ல கூட்டம், பெரிய பந்தலில் பகவான் சோபாவை சுற்றி மூங்கில் தடை போட்டிருந்தது. எல்லோரும் அமைதியாக கண்ணை மூடி தியானத்தில் இருந்தார்கள். ஆஸ்போர்னுடைய 2 வயது குழந்தை ஆடம் எப்படியோ உள்ளே நுழைந்து பகவான் பக்கம் போய்விட்டான். பகவானும் அவனை வழக்கமான புன்சிரிப்புடன் வரவேற்றது. சிறிது நேரத்தில் குழந்தை திரும்பி மூங்கில் தடையருகில் நின்று கொண்டு வெளியே வர வழி தெரியாமல் முழித்து கொண்டு நின்றது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சித்தப்பாவிற்கு தோன்றியதாம், சரோஜா பகவான் முன் பிள்ளை வரத்திற்காக தண்டையணி வெண்டயம் திருப்புகள் பாடியிருக்கிறார். இப்போது வந்து ஆடமை தூக்கினால் இந்த வருஷம் அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்று. எல்லோருக்கும் பின்னால் பகவானிடமிருந்து தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த நான் எழுந்து எல்லோரையும் தாண்டி கொண்டு வந்து ஆடமை தூக்கி எடுத்து வெளியில் விட்டேன். கொஞ்சம் கொஞ்சிவிட்டுதான் வீட்டிற்கு வந்ததும் சித்தப்பா எங்களிடம் பகவான் சன்னதியில் தான் நினைத்ததை சொல்லி இவளுக்கு பிள்ளை பிறக்கும் பாருங்கள் என்று அடித்து சொன்னார். அப்படியே நடந்தது. பகவானைப் போலவே பாப்பாக்களுக்கும் அகம்பாவம் கிடையாது. அதனால் அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஒரே குஷிதான். பகவான் முகமலர்ந்து சிரித்து குழந்தையோடு ஞான குழந்தையாக விளையாடும். ஒரு தரம் நான் என் குழந்தை ரமணை கையில் தூக்கி கொண்டு பகவான் மலையிலிருந்து திரும்பும் வழியில் நின்று கொண்டிருந்தேன். அவனுக்கு மொட்டை அடித்திருந்தது. பகவானும் அன்று மொட்டை. குழந்தையை பார்த்ததும் பகவான் நின்று அவனை பார்த்து குனிந்தது. அவன் சிரித்து கொண்டே தலையை பகவானை பார்த்து நீட்டினான். பகவானும் சிரித்து கொண்டே தன் தலையால் அவன் தலையில் முட்டிற்று. ரமணுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. என் கையில் இருந்த துள்ளி மறுபடி தலையை நீட்டினான். பகவானும் 3 முறை முட்டு முட்டு விளையாடித்து பின் சிரித்து கொண்டே ஏதோ சொல்லிக் கொண்டு நடந்துவிட்டது. 2 மொட்டை தலைகளும், ஒன்று பழுத்த ஞான பரபிரம்ம மொட்டை, இன்னொன்று பிஞ்சு புது மொட்டை. தலையை முட்டி விளையாடியது பார்த்தவரையெல்லாம் மனம் நிறைத்து மெய் சிலிர்க்க வைத்திருக்கும். 5 மாதத்தில் ரமண் தவழவில்லை. உட்கார்ந்து தாவின மாதிரி வேகமாக போவான். அவனை கண்டவுடன் பகவான் ஒரு நாள் அவனை எப்படி வேகமாக ஒரு கோணத்தில் போகிறான் என்பதை சொல்லி தானே சரித்து காண்பித்தது. அறிவாளிகளும் பெரியவர்களும் நிறைந்த சபையில் வேத ரகசியங்களை விளக்கும் பகவான் அதே கவனத்துடன் ஒரு சிறு குழந்தையின் தவழ்தலை உற்சாகமாக வர்ணிக்க கேட்க அற்புதமாக இருந்தது. நம் பகவான் சந்நிதியில் எல்லோரும் சமம். அரசனுக்கும் பண்டிதனுக்கும் கிடைக்கும் அதே கவனத்தை ஒரு சிறு பையனும் பெறுகிறான். அரசன், ஆண்டி, பண்டிதன், பாமரன், குழந்தை, குரங்கு, செடி, கொடி எல்லோருக்கும் சம உரிமை. முரட்டுத்தனமாக மர இலையை பீத்தாலோ பூச்செடியை மொட்டையடித்தாலோ பகவான் கோபப்படுவதை பார்க்கலாம். 5 வயது ரமன் பகவான் முன்னால் பகவானைப் போலவே காலை மடித்து உட்கார்ந்து,
பகவானே, நானும் மலையில் தபஸ் பண்ணினேன் என்றான்.
பகவான் ஆச்சரியப்படுவது போல் மூக்கில் விரலை வைத்து, அடடே, இவன் தபஸ் செய்தானாமே என்று சிறு சிரிப்புடன் சொல்லித்து. இவனுக்கு ஒரே பெருமை. தான் பள்ளியில் படித்த கவிதையோ எதையோ ஒன்றை உரக்க நடித்து ஒப்புவித்தான். பகவானும் மிக கவனத்துடன் கேட்டு ரசித்தது. புகழ்பெற்ற அறிஞர்களும் வித்வான்களும் பெறும் அதே கவனம் மதிப்பு. என் அண்ணா ராமையா சப் இன்ஸ்பெக்டராக 1944 அன்னூரில் இருந்தபோது நான் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். ரமன் 4-5 மாத குழந்தை. பக்கத்து வீட்டில் வைசூரி கண்டது. ரமனுக்கும் திடீரென கடுமையான ஜூரம் அடித்தது. டாக்டர் அம்மையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கவே நான் பயந்து பகவானுக்கு தந்தி கொடுக்க சொன்னேன். உடனே தபாலில் பகவான் பிரசாதம் வந்தது. ஆசிரம பிரசாதம் வேறு எதற்காகவோ அனுப்பப்பட்டு சமயத்தில் வந்து சேர்ந்தது. உடனே எனக்கு அபயம் கிடைத்த தைரியம் வந்துவிட்டது. இந்த மாதிரி அநேக பக்தர்களுக்கு அனுபவம் உண்டு. ஆனால் பகவான் தான் எந்த பொறுப்பும் ஏற்றதாக காண்பித்துக் கொள்வதே இல்லை. பயந்து சரணடைந்து பகவானிடம் முறையிடும் போதே பிரசாதமோ ஏதாவது ஒரு தகவலோ ஆசிரமத்திலிருந்து கிடைத்துவிடும். அது வேறு சம்பந்தமற்ற விஷயத்திற்காகவும் இருக்கலாம். சித்தப்பா ராஜகோபால் ஐயருக்கு சூக்ஷ்ம புத்தி. எல்லாவற்றையும் கூர்ந்து துருவி பார்ப்பார். பகவான் மேனியில் ஒரு லேசான சுகந்த வாசனை எப்போதும் கமழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்வார். விபூதி, சந்தனம், கற்பூரம், பூ எதிலும் சேராத ஒரு அலாதியான வாசனை. என்ன மாதிரி இருக்கும் என்று கேட்டதற்கு, அதை எப்படி வர்ணிப்பது? நமக்கு தெரிந்த வாசனை ஒன்றும் அது போல் இல்லை. அது இயற்கையாக பகவானை சேர்ந்தது என்றார் நக்கீரர். கவனிக்கிறார்.